Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உண்மையான தந்தையுடன் நேர்மையாக இருங்கள். உங்கள் அட்டவணையை நேர்மையாக வைத்திருங்கள். ஞானத்தின் அகங்காரத்தை துறந்து நினைவில் நிலைத்திருப்பதற்கு முழு முயற்சி செய்யுங்கள். மகாவீர் துணிச்சலான போர் வீரர் குழந்தைகளின் பிரதான அடையாளங்கள் யாவை? மகாவீர் குழந்தைகளின் பிரதான அடையாளங்கள் யாவை? மகாவீர் குழந்தைகள் தங்கள் புத்தியில் சதா தந்தையின் நினைவை கொண்டிருப்பார்கள். மகாவீர்கள் என்றால் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதாகும். மகாவீர்கள் சதா சந்தோஷமாகவும் ஆத்ம உணர்விலும் இருப்பார்கள். அவர்கள் சிறிதளவேனும் சரீரத்தின் அகங்காரத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். தாங்கள் ஆத்மாக்கள் என்பதும் பாபாவே தங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதும் அத்தகைய மகாவீர் குழந்தைகளின் புத்தியில் இருக்கும். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, உங்கள் நினைவு அட்டவணையில் கவனம் செலுத்தி எவ்வளவு நேரம் நீங்கள் தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என பாருங்கள். நினைவு செய்யும் போது உங்கள் புத்தி எங்கேயாவது அலைப்பாய்கின்றதா? இரண்டாவது, இந்த தீர்வுக்கான காலப்பகுதியில் சத்தத்திற்கு அப்பால் செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதுடன் நீங்கள் நிச்சயமாக தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். திருடுதல் போன்ற தீய செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். உங்களுடைய மேன்மையான பார்வை, மனோபாவம், செயல்கள் மூலம் ஒவ்வொரு கணமும் சேவை செய்கின்ற ஓர் உண்மையான சேவகர் ஆகுவீர்களாக. ஒரு சேவகர் என்பவர் ஒவ்வொரு கணமும் தனது மேன்மையான பார்வை மனோபாவம் செயல்களின் மூலம் சேவை செய்பவராவர். எவரையாவது நீங்கள் மேன்மையான திருஷ்டியினால் பார்க்கும் போது அந்த திருஷ்டி சேவை செய்கின்றது. உங்கள் மனோபாவத்தின் மூலம் சூழல் உருவாக்கப்படுகிறது. நினைவில் இருந்தவாறு நீங்கள் எந்த பணியை செய்தாலும் அது சூழலை தூய்மையாக்குகின்றது. பிராமண வாழ்க்கையின் மூச்சு என்பது சேவையாகும். உங்களால் மூச்செடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் நினைவை இழந்து விடுகின்றீர்கள். அதே போன்று ஒரு பிராமண ஆத்மா சேவையில் மும்முரமாக இல்லையெனில் அவர் நினைவை இழந்து விடுகின்றார். ஆகவே எந்தளவிற்கு நீங்கள் அன்பாக இருக்கின்றீர்களோ அந்தளவுக்கு ஒத்துழைப்பவராகி சேவையையும் செய்வீர்கள். ஸ்லோகம். சேவையை ஒரு விளையாட்டாக கருதும் போது களைப்படையாமல் நீங்கள் எப்பொழுதும் லேசாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களிடம் வினவுகின்றார். இங்கு நீங்கள் உங்களை ஆத்மாவாக அல்லது உயிராக கருதியவாறு அமர்ந்திருக்கின்றீர்களா? ஏனெனில் இது சற்று சிரமமானது என்பதை தந்தை அறிவார். இதற்கே முயற்சி தேவைப்படுகின்றது. இங்கு ஆத்மா உணர்வு ஸ்திதியில் அமர்ந்திருக்கின்றார். மகாவீர்கள் எனப்படுகின்றனர். இங்கு ஆத்மா உணர்வு ஸ்திதியில் அமர்ந்திருப்பவர்கள் மகாவீரர்கள் எனப்படுகின்றனர். தங்களை ஆத்மாக்களாக கருதுபவர்களும் தந்தையை நினைவு செய்பவர்களும் மகாவீர்கள் என அழைக்கப்படுகின்றனர். எப்பொழுதும் உங்களையே வினவுங்கள், நான் ஆத்ம உணர்வில் இருக்கின்றேனா? நீங்கள் நினைவை கொண்டிருப்பதன் மூலமாக மகாவீர்களாகுகின்றீர்கள். அதாவது அதி உயர்ந்தவர்கள் சுப்ரீம் ஆகுகின்றீர்கள். ஏனைய சமயத்திலிருந்து வருபவர்கள் அதியுயர்ந்தவர்களாக ஆகுவதில்லை. ஏனெனில் அவர்கள் தாமதமாகவே வருகின்றார்கள். நீங்கள் வரிசக்கிரமமாக அதி உயர்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். அதியுயர்ந்தவராக இருப்பதென்றால் சக்தி வாய்ந்தவராகவும் மகாவீரராகவும் இருப்பதாகும். எனவே நீங்கள் ஆத்மாக்கள் என்றும் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரதும் தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்றும் நீங்கள் உள்ளார்த்தமாக சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சிலர் உங்கள் அட்டவணையில் 25 வீதமையும் சிலர் 100 வீதத்தையும் காண்பிக்கின்றனர் என்பதை தந்தை அறிவார். சிலர் 24 மணித்தியாலங்களில் அரை மணி நேரமே தாங்கள் நினைவில் இருப்பதாக கூறுகின்றனர். எனவே அது எத்தனை சதவீதம்? நீங்கள் உங்கள் மீது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் படிப்படியாக மகாவீரர்களாக வேண்டும். உங்களால் உடனடியாகவே அவ்வாறு ஆகிவிட முடியாது. அதற்கு முயற்சி தேவை. பிரம்ம தத்துவத்தின் ஞானத்தை கொண்டவர்கள் தங்களை ஆத்மாக்களாக கருதுவார்கள் என எண்ணாதீர்கள். அவர்கள் வீடாகிய பிரம்ம தத்துவத்தை பரமாத்மாவாக கருதுகின்றார்கள். நானும் பிரம்மம் என அவர்கள் தங்களை தாங்களே கூறுகின்றனர். ஒருவரால் வீட்டுடன் யோகம் செய்ய முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உங்களை ஆத்மாக்களாக கருதுகின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய அட்டவணியை பார்த்து 24 மணித்தியாலங்களில் எவ்வளவு நேரம் உங்களை ஆத்மாவாக கருதினீர்கள் என உங்களையே வினவ வேண்டும். நீங்கள் கடவுளின் சேவையில் இருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் இறை சேவையில் இருக்கின்றீர்கள். மன்மனாபவ, அதாவது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுவதாக நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். இந்த சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் சேவை செய்கிறீர்களோ அதற்கேற்ப அதன் பலனை பெறுவீர்கள். இந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக சிறந்த மகாராத்தி குழந்தைகளாலும் இந்த விடயத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. இதற்கு அதிக அளவு முயற்சி தேவைப்படுகின்றது. முயற்சி செய்யாமல் உங்களால் ஒரு வெகுமதியை பெற முடியாது. சிலர் தங்கள் அட்டவணையை எழுதி அனுப்புகிறார்கள், ஆனால் ஏனையோர் அட்டவணையை எழுத வேணும் முயற்சி செய்யாமல் இருப்பதையும் பாவா பார்க்கின்றார். அவர்கள் தங்களிடம் உள்ள ஞானத்தினால் அகங்காரம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் நினைவில் இருப்பதற்கு எந்த முயற்சியும் செய்ய முடியாதிருக்கின்றது. நினைவு செய்வதே பிரதான விடயம் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்களே உங்களில் கவனம் செலுத்தி உங்களுடைய அட்டவணையை எவ்வாறு இருக்கின்றது என பார்த்து அதை குறித்துக் கொள்ள வேண்டும். அட்டவணை எழுதுவதற்கு தங்களுக்கு நேரமில்லை என சிலர் கூறுகின்றனர். தந்தை கூறுகின்ற பிரதான விடயம் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி அல்பாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது எவ்வளவு நேரம் இங்கு அமர்ந்திருந்தாலும் அவ்வப்போது உங்கள் இதயத்தை வினவுங்கள், நான் எவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போதும் நினைவில் இருந்திருப்பீர்கள். நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் போதும் நினைவில் நிலைத்திருப்பதுடன் நீங்கள் சக்கரத்தையும் சுழற்றினாலும் பரவாயில்லை. நாங்கள் நிச்சயமாக பாபாவுடன் திரும்பி செல்ல வேண்டும். நாங்கள் தூய்மையாகவும் சத்தோப்பிரதானாகவும் ஆகும் போதே திரும்பி செல்ல வேண்டும். நீங்கள் இவ்விடயத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் அவர்களுக்கு கூறிய உடனேயே அதை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் பாபாவுக்கு தங்களுடைய உண்மையான அட்டவணையை கூறுவதில்லை. என்றுமே உண்மையை கூறாத பல மகாராத்திகளும் உள்ளனர். பொய்மையான உலகம் அரை கல்பத்திற்கு இருந்தது. எனவே பொய்மை அவர்களுக்குள் நிலைத்துவிட்டது. சாதாரணமானவர்கள் தங்களுடைய அட்டவணையை உடனடியாக எழுதுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நினைவு யாத்திரையில் இருப்பதால் உங்கள் பாவங்கள் எரிக்கப்பட்டு நீங்கள் தூய்மையாகுவீர்கள். வெறும் ஞானத்தின் மூலம் நீங்கள் தூய்மையாக மாட்டீர்கள். எனவே அதில் என்ன நன்மை இருக்கின்றது? நீங்கள் தூய்மையாகுவதற்கு கூபி அழைத்தீர்கள். இதற்கு நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அட்டவணையை நேர்மையுடன் காட்ட வேண்டும். நீங்கள் இங்கு 45 நிமிடங்கள் அமர்ந்திருக்கும் போது அந்த நேர பகுதியில் எவ்வளவு நேரம் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையின் நினைவில் நிலைத்திருந்தீர்கள் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். சிலர் உண்மையை கூற மிகவும் வெட்கப்படுகிறார்கள். அவர்கள் தந்தைக்கு உண்மையை கூறுவதில்லை. நாங்கள் இத்தனை பேருக்கு விளங்கப்படுத்தினோம், நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என சேவை பற்றிய செய்திகளை மாத்திரமே அவர்கள் கொடுக்கின்றார்கள். எனினும் அவர்கள் தங்களுடைய நினைவு யாத்திரை பற்றிய ஓர் அட்டவணையை ஏனும் எழுதுவதில்லை. தந்தை கூறுகிறார், நினைவு யாத்திரையில் இல்லாததாலேயே உங்களுடைய அம்பு இலக்கை தாக்குவதில்லை. அவர்களின் ஞானவாளில் பலம் இல்லை. அவர்களால் ஞானத்தை கூற முடிந்தாலும் யோகம் இல்லாது அம்பு இலக்கை தாக்குவது கடினமாகும். பாபா கூறுகிறார், நீங்கள் 45 நிமிடங்கள் அமர்ந்திருந்தாலும் அதில் 5 நிமிடங்களேனும் நினைவில் இருப்பதில்லை. சிலருக்கு எவ்வாறு தங்களை ஆத்மாக்களாக கருதுவது என்பதும் ஆத்மாவாக கருதுவது என்பதும் தந்தையை எவ்வாறு நினைவு செய்வது என்பதும் தெரியாது. தாங்கள் சதா நினைவில் இருப்பதாக சிலர் கூறுகின்றனர். பாபா கூறுகின்றார், இப்பொழுது அத்தகைய ஸ்திதியை கொண்டிருப்பது சாத்தியமற்றதாகும். நீங்கள் சதா நினைவில் நிலைத்திருந்தால் உங்களுடைய கர்மாதீத நிலையை அடைந்து முழுமையாக ஞானோதயம் பெற்றிருப்பீர்கள். ஒருவருக்கு சிறிதளவு விளங்கப்படுத்தினாலும் உங்களுடைய அம்பு இலக்கை தாக்கும். எவ்வாறாயினும் இதற்கு முயற்சி தேவையாகும். உங்களால் எளிதாக உலக அதிபதிகள் ஆகிவிட முடியாது. மாயை உங்கள் புத்தியின் யோகத்தை ஒரு திசையிலிருந்து இன்னொன்றுக்கு எடுத்து செல்கின்றார். நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் போன்றோரை நினைவு செய்கின்றீர்கள். ஒருவர் வெளிநாட்டிற்கு செல்ல நேரிடும் போது அவர் தனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நீராவி கப்பல்கள் ஆகாய விமானங்கள் போன்றவற்றை நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றார். வெளிநாடு செல்லும் ஆசை அவர்களின் புத்தியை ஈர்ப்பதால் அது அவர்களின் புத்தியின் யோகத்தை முற்றாக துண்டித்து விடுகின்றது. உங்கள் புத்தி வேறொரு திசைக்கு செல்வதை தடுப்பதற்கு அதிகளவு முயற்சி தேவையாகும். நீங்கள் தந்தை ஒருவரின் நினைவை மாத்திரமே கொண்டிருக்க வேண்டும். இந்த சரீரத்தையும் நினைவு செய்யக்கூடாது. நீங்கள் இறுதியிலேயே இந்த நிலையை அடைவீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் உங்களுடைய நினைவு யாத்திரையை எந்தளவிற்கு அதிகரிக்கின்றீர்களோ அந்தளவுக்கு நன்மையை பெறுவீர்கள். நீங்கள் எந்தளவிற்கு நினைவில் இருக்கின்றீர்களோ அந்தளவிற்கு உங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சரீரத்தை நீக்கினால் உங்களால் இந்த வருமானத்தை சம்பாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு குழந்தையாக ஆகிவிடுவீர்கள். எனவே உங்களால் எத்தகைய வருமானத்தை சம்பாதிக்க முடியும்? ஆத்மா சம்ஸ்காரங்களையும் தன்னுடன் எடுத்து சென்றாலும் அவருக்கு அதனை ஞாபகப்படுத்துவதற்கு ஓர் ஆசிரியர் தேவைப்படுகின்றார். தந்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். தந்தையை நினைவு செய்யுங்கள், தந்தையை நினைவு செய்வதன் மூலமே நீங்கள் தூய்மையாகலாம் என்பதை உங்களை தவிர வேறு எவருக்கும் அறிய மாட்டார்கள். அவர்கள் கங்கையில் நீராடுவதை மேன்மையானதாக கருதுகின்றார்கள். இதனாலேயே அவர்கள் தொடர்ந்தும் கங்கையில் நீராடுகிறார்கள். பாபா அவை அனைத்தையும் அனுபவம் செய்திருக்கின்றார். அவர் பல குருமாரையும் ஏற்றிருந்தார். அவர்கள் நீரில் நீராட செல்கின்றார்கள். இங்கே நினைவு யாத்திரையிலேயே நீங்கள் நீராடல் இடம்பெறுகிறது. தந்தையை நினைவு செய்யாது ஆத்மாக்களாகிய உங்களால் தூய்மையாக முடியாது. இது யோகம், அதாவது நினைவு யாத்திரை எனப்படுகின்றது. ஞானம் நீராடல் என நினைக்காதீர்கள். ஞானம் நீராடல் என நினைக்காதீர்கள். யோகமே நீராடலாகும். ஞானம் என்பது கல்வியாகும். யோகம் நீராடலாகும். அதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. ஞானம் யோகம் என இரு விடயங்கள் உள்ளன. நினைவு செய்வதன் மூலமாகவே பல பிறவிகளின் பாவங்கள் எரிக்கப்படுகின்றன. தந்தை கூறுகிறார், இந்த நினைவு யாத்திரை மூலமாகவே நீங்கள் தூய்மையாகவும் சத்தோப்பிரதானாகவும் ஆகுவீர்கள். தந்தை மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். இனிய குழந்தைகளே, இந்த இரு விடயங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நினைவு யாத்திரை மூலம் உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஞானம் என்றால் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதாகும். கல்வியும் நினைவும் இரு வேறு விடயங்களாகும். கியானம் விஞ்ஞானம். கியான் என்றால் கல்வி, விஞ்ஞான் என்றால் யோகம், அதாவது நினைவு ஆகும். எது அதிமேன்மையானது, ஞானமா அல்லது யோகமா? நினைவு யாத்திரை மிக உயர்ந்ததாகும். இதற்கே முயற்சி தேவைப்படுகின்றது. நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். சத்திய யுகம் என்றால் சொர்க்கம், திரேதாயுகம் என்றால் அரை சொர்க்கமாகும். நீங்கள் கற்கும் அளவிற்கேற்ப அங்கு சென்று உங்களுடைய அந்தஸ்தை பெறுவீர்கள். எவ்வாறாயினும் யோகமே பிரதான விடயமாகும். உங்களால் இந்த ஞானத்தை கண்காட்சிகளிலும் நூதன சாலைகளிலும் விளங்கப்படுத்த முடியும். எனினும் யோகத்தை உங்களால் விளங்கப்படுத்த முடியாது. உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றே உங்களால் கூற முடியும். எவ்வாறாயினும் நீங்கள் அதிகளவு ஞானத்தை கொடுக்கின்றீர்கள் தந்தை கூறுகிறார், முதலில் இந்த விடயத்தை அவர்களுக்கு கூறுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக பல படங்களை உருவாக்குகின்றீர்கள். எவ்வாறாயினும் யோகத்தை விளங்கப்படுத்துவதற்கு படங்கள் தேவையில்லை. ஞானத்தை விளங்கப்படுத்துவதற்காகவே இந்த படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதால் உங்கள் சரீர அகங்காரம் அனைத்தும் முற்றாக துண்டிக்கப்பட்டுவிடும். ஞானத்தை பேசுவதற்கு நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாயை பயன்படுத்த வேண்டும். யோகத்தில் ஒரே ஒரு விடயமே உள்ளது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். எவ்வாறாயினும் கற்பதற்கு ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. சரீரமின்றி எவ்வாறு உங்களால் கற்கவோ கற்பிக்கவோ முடியும்? தந்தையே தூய்மையாக்குபவர். எனவே நீங்கள் அவருடனேயே யோகத்தை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் எவருக்கும் இது தெரியாது. தந்தையே வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். மனிதர்களால் மனிதர்களுக்கு இதை கற்பிக்க முடியாது. தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். இது பரமாத்மாவின் ஞானம் எனப்படுகிறது. பரமாத்மா ஞான கடலாவா. இந்த விடயங்களுக்கு அதிகளவு புரிந்துணர்வு தேவைப்படுகின்றது. புதிய உலகை ஸ்தாபிப்பவராகிய ஒரே ஒரு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுமாறு அனைவருக்கும் கூறுங்கள். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட உள்ளதால் அவர்கள் கடவுளை நினைவு செய்ய வேண்டும் என்பதையேனும் உணராமல் இருக்கின்றார்கள். அவர்கள் இதை அறியாமல் இருந்தால் அதை பற்றி ஏன் அவர்கள் சிந்திப்பார்கள்? பரமாத்மாவாகிய பரமதந்தை கடவுள் சிவன் என ஒருவர் மாத்திரமே இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பிரம்மதேவருக்கு வந்தனங்கள் என அவர்கள் கூறுகின்றனர். இறுதியில் அவர்கள் கூறுகின்றனர், பரமாத்மாவாகிய சிவனுக்கு வந்தனங்கள். தந்தை அதிமேலானவர். எனினும் அவர் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அவர் கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருந்தால் யாருக்கு அவர்கள் தலை வணங்குகிறார்கள்? அவர்கள் தாங்கள் கூறுவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே கூறுகிறார்கள். இங்கு நீங்கள் சத்தத்துக்கு அப்பால் செல்ல வேண்டும். நீங்கள் மௌன தாமம் ஆகிய நிர்வாண தாமத்திற்கு செல்ல வேண்டும். சாந்தி தாமமும் சந்தோஷ தாமமும் உள்ளன. அது சொர்க்க பூமியாகும். நீங்கள் நரகத்தை ஒரு பூமி என அழைக்க மாட்டீர்கள். வார்த்தைகள் மிக இலகுவானவை. கிறிஸ்தவ சமயம் எவ்வளவு காலம் தொடரும்? அவர்கள் இதனை அறிய மாட்டார்கள். கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வைகுந்தம் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறாயின் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது என்றே அர்த்தமாகும். எனவே கிறிஸ்தவ சமயம் வந்து 2000 ஆண்டுகள் ஆகுவதால் தேவதர்மம் மீண்டும் வர வேண்டும். மனிதர்களின் புத்தி தொழிற்படுவதே இல்லை. நாடகத்தின் ரகசியங்களை அறியாமையால் அவர்கள் தொடர்ந்தும் பல திட்டங்களை தீட்டுகிறார்கள். வயதான தாய்மார்களால் இந்த விடயங்களை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இப்பொழுது இது உங்கள் அனைவரதும் ஓய்வு ஸ்திதியாகும். நீங்கள் சத்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். ஒருவர் நிர்வாண தாமத்திற்கு சென்று விட்டார் என அவர்கள் கூறினாலும் எவராலும் அங்கு செல்ல முடியாது. அவர்கள் நிச்சயமாக மறுபிறவி எடுத்தாக வேண்டும். எவராலும் வீடு திரும்ப முடியாது. அவர்கள் ஓய்வு ஸ்திதிக்கு செல்வதற்காக ஒரு குருவினது சகவாசத்தை கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு ஸ்திதியில் உள்ளவர்களுக்கென பல ஆச்சிரமங்கள் உள்ளன. பல தாய்மாரும் உள்ளனர். நீங்கள் அங்கும் சேவை செய்யலாம். தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஓய்வு ஸ்திதியின் அர்த்தத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அனைவரும் இப்பொழுது ஓய்வு ஸ்திதியில் இருக்கின்றீர்கள். முழு உலகமுமே ஓய்வு ஸ்திதியில் உள்ளது. நீங்கள் காணும் மனிதர்கள் அனைவரும் ஓய்வு ஸ்திதியிலேயே உள்ளனர். ஒரேயொரு சத்குரு மாத்திரமே அனைவருக்கும் ஜீவன் முக்தியை அருள்பவர். அனைவரும் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும். மிக சிறந்த முயற்சியை செய்பவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவார்கள். இந்த காலம் தீர்ப்புக்கான காலம் என அழைக்கப்படுகின்றது. தீர்ப்புக்கான காலம் என்பதன் அர்த்தம் மக்களுக்கு தெரியாது. குழந்தைகளாகிய நீங்களும் வரிச கிரமமாகவே இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். இலக்கு மிக உயர்ந்தது. அனைவருக்கும் இப்பொழுது நிச்சயமாக வீடு திரும்ப வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்கள் சத்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். பின்னர் அவர்கள் அனைவரும் தங்களுடைய பாகங்களை மீண்டும் நடிப்பதற்காக கீழிறங்கி வருவார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் தந்தையை நினைவு செய்தவாறு திரும்பினால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். நீங்கள் எந்த விதமான தீய செயல்களையோ களவுகள் போன்றவற்றையோ செய்யக்கூடாது. நீங்கள் ஞானத்தின் மூலமாக அன்றி யோகத்தின் மூலமாகவே புண்ணிய ஆத்மா ஆக முடியும். ஆத்மாக்கள் தூய்மையாக வேண்டும். தூய ஆத்மாக்களால் மாத்திரமே சாந்திதாமத்திற்கு திரும்பி செல்ல முடியும். சகல ஆத்மாக்களும் அங்கேயே வசிக்கிறார்கள். அவர்கள் இன்னமும் கீழிறங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் அங்கே இருப்பவர்கள் தொடர்ந்தும் கீழிறங்கி வருவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் அதிக அளவில் இருக்க வேண்டும். உங்களால் மிக சிறந்த உதவியை இங்கு பெற முடியும். நீங்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் சக்தியை பெறுகின்றீர்கள். குழந்தைகளாகிய உங்களில் ஒரு சிலரின் பலமே துளிப்படுகின்றது. விரல்களின் ஒத்துழைப்பால் கோவர்த்தன மலை உயர்த்தப்படுவதாக அவர்கள் காட்டுகின்றார்கள். நீங்களே கோப கோபிகைகள், சத்திய யுகத்து தேவர்கள், கோப கோபிகைகள் என அழைக்கப்படுவதில்லை. நீங்களே விரல்களின் ஒத்துழைப்பை கொடுக்கிறீர்கள். கலியுகத்தை சத்திய யுகமாக்குவதற்கு, நரகத்தை சொர்க்கமாக்குவதற்கும் நீங்கள் உங்களுடைய புத்தியின் யோகத்தை ஒரே ஒரு தந்தையுடன் தொடர்பு படுத்துகிறீர்கள். யோகத்தின் மூலமே நீங்கள் தூய்மையாக வேண்டும். நீங்கள் இந்த விடயங்களை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இந்த சக்தியை எங்கேயே பெறுகின்றீர்கள்? வெளியில் அசுரத்தனமான மனிதர்களின் சகவாசமே உள்ளது. அங்கு நினைவில் இருப்பது மிகவும் சிரமமானதாகும். உங்களால் அங்கே அசைக்க முடியாதவர்களாக இருக்க முடியாது. உங்களுக்கு இந்த ஒன்று கூடல் தேவையாகும். நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஸ்தீரமாக அமர்ந்திருக்கும் பொழுது உங்களால் உதவியை பெற முடியும். இங்கு தொழில் போன்ற எதுவும் இல்லை. எனவே உங்கள் புத்தி எங்கு செல்கின்றது? நீங்கள் வெளியில் வசிக்கும் பொழுது உங்களுடைய தொழில் மற்றும் வீடு போன்றவை நிச்சயமாக உங்களை ஈர்க்கும். இங்கு அவ்வாறான எதுவும் இல்லை. இங்கே சூழல் மிகவும் நல்லதாகவும் தூயதாகவும் இருக்கின்றது. நாடகத்திற்கேற்ப நீங்கள் வெகு தூரத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய மிக சரியான ஞாபகார்த்தம் உங்கள் முன்னால் உள்ளது. சொர்க்கம் கூரையின் மீது சித்தரிக்கப்பட்டு உள்ளது. இல்லாவிட்டால் அவர்கள் அதை வேறு எங்கே காட்ட முடியும்? எனவே பாபா கூறுகின்றார், நீங்கள் இங்கு வந்து அமரும் பொழுது தந்தையின் நினைவில் இருக்கின்றீர்களா என சோதித்து பாருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் சுயதர்சன சக்கரத்தை சுழற்ற வேண்டும். அச்சா
பாப் தாதாஜி மீட்டே மீட்டே சிக்கிலதே சர்வீஸ் ஏபிள் நம்பர் வார் புருஷாத் அனுசார் பச்சோ கோ யாத் கியா
மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோ கோ தே மதுமன் சே பாப் தாதா ஆர் சபி துன்யா கோ லபூஷன் ஹை ஜ்ஞான சிதாரோ கா सभी बच्चों के लिए आज गुरुवार के दिन यादगार और गुड मॉर्निंग.
இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.